பூ வச்சு கேட்கறதும் ஜூசியும் கேட்கறதும் எல்லாம் பண்ண ஏதாவது ஒன்று இதை போய் செய்யட்டுமா வேண்டாமா அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சங்கடமாக இருப்பாங்க, பூவை கண்ணில் பார்ப்பாங்க. அதுக்கு இந்த தொடர் வந்தவொடனே பூ வரும். எனக்கு சிவப்பு நினச்சிட்டு இருந்தால் அது வந்துச்சுன்னா கேட்டீங்களாம்பாங்க. இவங்க எண்ணத்தை எப்படி மனவாளுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தியாங்க பார்ப்பாங்க, அது வளர்ந்துடும். அப்புறம் சரி கணவன் மணிக்குள்ளே வித்தியாசமாக இருக்கும், பொண்ணு அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. தாயே நீ இந்த மாதிரி இருக்கிற என் சோதனையாக இருக்கு, நீ தான் வழிகாட்டணும்னு நினைச்சுங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போய் அதை போய் பார்ப்பாங்க. பெண்கள் சக்தி அதிகமாகி போச்சு நினச்சி அந்த பூ வரும். பார்த்தீங்கன்னா சாமி வேண்டாச்சு வேண்டாம். இவங்களுடைய எண்ணங்கள் அந்த இதன் கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த மேக்னட் பவர் அந்த வேலையை செய்யும். எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் யோசியம் கேட்கறது இப்படி கேட்டு நம்முடைய நல்ல குணங்களை நாமளே செயலற்றதாக மாற்றிட்டு வரோம். நல்ல குணங்களை வளர்க்குறதுக்கு கோயில் வைத்தா நல்ல குணங்களை நம்ம மா நல்ல குணங்களை குறைச்சி கெட்ட குணங்களை வளர்க்குறதுக்கு தான் நம்ம கோயிலை பயன்படுத்துகிறோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் காற்று மண்டலம் விஷத்தன்மையாக போச்சு, எல்லாம் நம்மகிட்ட பதிவாயிருக்கு. இதெல்லாம் நீக்கி உணர்வு ஒளியாக மாற்றிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்களை திரைச்சியிருக்குத்தான். ஒவ்வொரு குணங்களுடைய உணர்வுகளை இணைத்து நீங்கள் சுவாசித்து அப்பப்போ இந்த சிந்தனை வந்து நீங்கள் என்னத்தான் இந்த தீமையை குறிப்பிட்டு நீக்கக்கூடிய ஞானம். ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் அதை எதை எதை சொல்லிக் கொடுக்குறாங்களோ அப்பதிவாக்கி மீண்டும் நினைவு கொண்டுறாங்க. இதே மாதிரி குருநாதர் எனக்கு பழகி கொடுத்தா அதை உங்களுக்குள்ளே பழக்கிறோம். இது பதிவாக்கியப்போ நீங்கள் நினைவு கொண்டு வந்தால் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா குடும்பத்தில் எத்தனை வகையான சிக்கல் வருது நம்மளுக்கு தெரியாமலேயே. நான் வந்து டிவியை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாகரிக உலகத்தில் அங்கே சங்கடமான நிலையில் இருந்தால் அந்த சோர்வான நிலையில் போய் எதையாவது ஒன்று தொற்று கீழே உடஞ்சி போகும். இப்போ உடஞ்சி போச்சுன்னா அதனால் சங்கடம். அந்த சங்கடமான பலன் பார்த்து வர்றோம். இந்த குழந்தை ஏதாவது சேட் பண்ணிங்கன்னு அவன் மேலே வெறுப்பு இனம் புரியாத நிலைகள் நம்ம உடல்ல. அந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, வேணா நீங்கள் அந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சங்கடமான நிலையில் பார்த்த ஒருபாடு நீங்கள் வயிறு நிறைய ஷார்ட் போட்டு உட்காந்து வேடிக்கை பாருங்கள். உங்கள் வயிறில் என்னென்ன கோளாறு செய்யுதுன்னு நீங்கள் உணரலாம். வேடிக்கை அதை தான் பார்க்குறீங்க. உணர்ச்சியில் உங்கள் உடலில் என்ன செய்யுதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞான அறிவால் பார்க்காம இருக்க முடியாது. பார்க்குறீங்க, அடுத்து நீங்கள் சுத்தப்படுத்தணும் இல்லை. ஒரு அரை மணி நேரம் பார்த்து முடிஞ்சாலும் கூட அது கெட்டதுன்னா உடனே நிறுத்தி பழகணும். அதை கெட்டதை ரசித்து பார்ப்போம். இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காசு வாங்குறதுக்கு நீ பார்த்தோம்னா ரொம்ப அசிங்கமான படங்களை வெளியிடுறாங்க. அப்போ இவங்களுடைய ரசனைகள் அருமையில் போயிருக்கு, நல்ல குணங்களை இழந்துடுறாங்க. ஏன்னா விஞ்ஞான அறிவால் ஒரு பக்கம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருந்தாலும், விஞ்ஞான அறிவால் உறுப்புகளை உருவாக்கக்கூடிய நிலை இருந்தாலும், விஞ்ஞான அறிவால் ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய சக்தி இருந்தாலும், ஆனால் விஞ்ஞான அறிவால் நாம் இந்த உடல்களை உருவாக்கினாலும் தன் உடலை சீர்படுத்தினாலும், ஆனால் இந்த உடலை விட்டு போன ஒருபாடு எத்தனை அறிவு வந்தாலும் இந்த உடல் வெற்றி சேர்ந்தப்பின் இந்த உயிர் இதில் எதை சேர்த்தமோ அடுத்த உடலை உருவாக்கிட்டு. அதனால் அந்த உயிர் எல்லாவற்றையும் பல கோடி உடல்களை தெரிந்து கொண்டது தான் கார்த்திகேயா. அப்போ தீமை என்று தெரியுது, தீமை நீக்கியது துரு நட்சத்திரம் என்று தெரியுது. அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்கள்கிட்ட பரிசுறேன். அந்த துருவ நட்சத்திரத்தின் கண் உடனே எண்ணலாம், இங்கே இருக்குது பரிசு என்ன கண் அனுச்சி இதில் மறந்து இருக்கிற இழுத்து நம்ம கொண்டு வந்து சுவாசித்து உயிரில் படுது. இப்போ ஒரு மனசு தெளிவாக அப்போ தெளிவாகப்படும் அனுசின் உமிழீராக மாறுது. உடனே நீங்கள் அடுத்த என் ரத்தத்தில் கலக்கணும், என் ரத்தத்தில் உள்ள என் உடல் உள்ள ஜீவ அணுக்கள் அத்தனையுமே பெறணும், என் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகுடல் பெருகுடல் நிலையே நம்ம வரணும். அப்போ இதை எண்ணி சிறுகுடல் பெருகுடலை உருவாக்கி அணுக்கள் பெறணும். உடனே மலமளமளமளம் எண்ணத்தை இங்கே கொண்டு அதை வீதிக்கு ஒரு எண்ணெய் கொண்டு ஊட்டிடணும். கணைகளை உருவாக்கி அணுக்கள் பெறணும், கல்லீரல் மண்ணில் உருவாக்கி அணுக்கள் பெறணும், இது நுரையீரல் உருவாக்கி அணுக்கள் பெறணும், சிறுநீரகம் ரத்தத்திலிருந்து நீரை பிரிக்கும் சிறுநீரகத்தை உருவாக்கி அணுக்கள் பெறணும், எனக்கு இதயத்தை உருவாக்கி அணுக்கள் பெறணும். இங்கே வலுவாக்கணும். இதை எடுத்தோடனே கண்ணில் இருந்த இந்த கருமணியில் இந்த துரு நட்சத்திரம் நீங்கள் எடுத்து வச்சேன், இதை சுத்தப்பட்டு எல்லாமே இதை சுத்தப்படுத்துவோம். இவங்களால முடியும். ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கேட்காமல் இருக்க முடியாது. பார்க்காம இருக்க மாதிரி கையில் போட்டால் எப்படி தொடக்கிறீங்களோ இந்த சக்தியை ஊட்டி இப்போ நாம் இங்கே வந்ததை என்ன செய்யணும் வலுவானதோ இதை தொடச்சி பழகணும். உங்களால் முடியும், பழகிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சில பேர் என்ன செய்வாங்க, இந்த ஆசை அதிகமாக வச்சாங்க, நான் இதையும் செய்தேன்னு நீ போக மாட்டேங்குதே போக மாட்டேங்குதே போக மாட்டேங்குதே என்னால் மாற்ற முடியலையே, மாற்ற முடியல, அதுக்கு தான் ஜீவன் கொடுத்துருவோம். பாலில் விஷம் பட்டாலும் அந்த விஷத்தின் செயல் தான், விஷத்தில் பாலை போட்டாலும் அதுதான். இதே மாதிரி அந்த அருஞானத்தின் உடனே நமக்குள் தெளிவாக்கி நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரும் இந்த காற்று மண்டலத்தில் உள்ள விஷத்தை நீக்க முடியும், அந்த தன்னம்பிக்கையை நாம் பெற முடியும், தீமையில் எனக்கு புகாது தடுக்க முடியும், இந்த வாழ்க்கையை நாம் பிறகில்லா நிலை அடைய முடியும், அதுதான் நமது எல்லை என்ற நிலைக்கு நீங்கள் வரணும். இது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழியும் ராத்திரி படுக்க பொறுப்பு காலையில் எழுந்திரிச்சோன்னா அஞ்சரைக்குள்ளுங்க நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம தியான பயிற்சி கொடுக்கறது அது மாதிரி செய்யும், ஒரு அரை மணி மாதிரி செய்யும். அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் கஷ்டமான வார்த்தைகளை கேட்குறீங்கன்னா உடனே அது நமக்குள்ளே வலுகுறாது, தொடக்கணும், தான்மாவுக்கு நீக்கணும். அப்போ அந்த துணை நட்சத்திரத்தின் தேரல் பண்ணணும், கண்ணில் ஈங்கி என் ரத்தத்தில் கலந்து என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுகல் பண்ணி அது கொஞ்சம் எழுந்து சொல்கிறோம், அது வேகமாக இழுக்கும். அப்போ அது வாழ பிறப்பாடு இந்த விஷத்தின் நன்மை உள்ளு போகாமல் இது தள்ளி விடுறோம், இப்படி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நான் ரோட்டில் போயிட்டுருக்குறோம், உலகத்தில் அவங்க தூக்கிட்டு இருக்காங்க, மேலே துணியில் போட்டு கையெடுத்து மூஞ்சி தொடக்க என்னாக எரிச்சல் ஆகும்ல. அங்கே நாம் நின்று இருந்தோம், மிளகாத்தூள் வந்ததுன்னு தெரியுது, நம்ம தண்ணியில் போட்டு அரசன்மா இல்லையா. அதே மாதிரி ஒரு பக்கம் எந்திச்சுறாங்க, கிட்ட நாத்தமான காற்றுல வருது, துணியில் போடுது, இதில் வடிக்கிட்டுது, அப்புறம் பார்த்தா துணி மோந்து பார்த்தா அப்புறம் நாத்தா இருக்கு. அப்போ நம்ம தொடக்கணுமா இல்லையா, தப்பு மண்ணில் போனோம் அது உழுகுது. இப்போ நம்ம சந்திக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதிரிலாம் வந்துடுது, அதை நம்ம தொடக்கணுமா இல்லையா, அதுக்கு தான் இந்த பவரை கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பாடோட கொண்டு உள்ளுக்கு கலையும் கேட்டில் நுழைய என்ன உங்கள் மனசு என்ன, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, என்னென்ன செய்கிறீங்க, நீங்கள் எந்த வழியை நம்ம எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பரிசீலனை பண்ணி தான் இங்கே உட்கார வச்சு உங்களுக்கு இதை சொல்லணும். எது கட்டுப்பாடு வச்சு நீங்கள் இந்தந்த மாதிரி நம்ம கட்டுப்பாட்டு வரீங்களா, நீங்கள் இந்தந்த மாதிரிலாம் செய்யணும், உங்களை பரிசை பண்ணி அப்புறம் ஒவ்வொன்றா கொடுத்து கொண்டு வரணும். அப்படி கொடுத்து கொண்டோம்னா என்ன செய்கிறீங்க, இங்கே வந்து கட்டுப்பாடோடு வந்து நீங்கள் தயாராகிறீங்க. அப்போ வசதி இருக்கிறவங்க வர முடியும், வசதி இல்லாதவங்க எங்கே போவீங்க, அங்கேருந்து வர்றாங்க யாரோ சொன்னாங்க தலைவடி சாமிகிட்ட போனால் நீங்கள் போகணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் இதை எடுங்க, அதை எடுத்தீங்கன்னா நல்லா இருப்பேன் இல்லைங்க, அவர் சொன்னாருங்க இவங்க போய் சாமியை பார்த்தா சார் தலைவலி நீங்கி போங்க இது தான் வர்றாங்க சொன்னாருங்க அதனால் வந்தனுங்க அப்படிங்க. ஆனால் இருந்து இப்போ போ நான் இப்போ நாளைக்கு போகலாங்க, அப்போ நேரம் அது போங்க, எந்த டாக்டர்கிட்ட போனால் இருந்து நாளைக்கு பார்த்துட்டு போனால் நாளைக்கு கால் சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு போவாங்களா, இதில் கேட்குறேன் ஈஸியாக கிடைக்கிறதுனால இதை லேசாக சொல்லிட்டு போயிருக்கேன். என்னமோ எனக்கு அவங்களால லாபம் வர்ற மாதிரி நான் எடுக்க சொன்னோடனே என்னால் முடியாதுன்னு போயிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து சொல்லுவேன் உங்களுக்கு நல்லா உற்சாகம் ஓட்டுறதுக்கு, யாரோ நாலு பேர் ரெண்டு காசு கொடுக்குறாங்க அவங்க நல்ல மனசோட, அந்த நல்ல மனசாக வந்த காசு அன்றைக்கிற போய் நான் வந்து காசு இல்லைங்கிறப்போ அவங்க தேடி கொண்டு கொடுக்குறாங்க, அவங்க எந்த ஆசையில் வளரணும் எல்லாரும் வளரணும் ஆசையோட காசு அந்த காசை உங்கள்கிட்ட கையில் கொடுக்குறேன், என்ன அந்த எண்ணம் அந்த மேக்னெட் அதை வழி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த காசு உங்களுக்கு கிடைக்கணும், அந்த உற்சாகம் வரணும். ஒருத்தருக்கு ஒருவர் பரமாற்றம் தானே, இதை நாம் குருநாதர் சொன்ன வழியில் அதை உங்களை மன மனிதனுடைய மனோநிலைக்கு தக்கவாறு நாம் எப்படி இந்த காலத்தை வந்து மாற்றணும்னு சொல்லி கொண்டோம். அதனால் இந்த இதெல்லாம் உங்களுக்கு பதிவு செய்த ஒருபாடு இப்போ நாம் இதெல்லாம் சொல்லித்தரேன், இப்போ நான் ஒவ்வொரு உறுப்புகளுக்காக சொல்வேன். அப்போ நீங்கள் என்னீங்கன்னா விரல் அந்த உறுப்புகள் இயங்குறது உங்கள் உடலில் இயங்குறது நீங்கள் உணரலாம். அப்போ ஒவ்வொன்றா நீங்கள் இதே மாதிரி இப்போ என்னை எடுத்துக்கொண்டதை காலையில் எடுத்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சக்தி ஏற்றுக்கணும், பேட்டரி சார்ஜ் பண்ணணும். இன்ஜின் ஓட்டணும்னா என்ன செய்கிறாங்க தெரியுமா, மோட்டாரில் பேட்டரியை வச்சுருக்கிறாங்க, அதை வச்சு ஹெர்த்த கொடுத்து உடனே எடுத்து அப்புறம் பெட்ரோல் எடுத்து ஆவியாமாச்சு அப்புறம் ஓட்டுறாங்க. இதே மாதிரி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை காலையில் எந்திரிச்சோடனே அதை போட்டு சார்ஜ் பண்ணி நல்ல உயர்ந்த உணர்வுகளை இதை எடுத்து உங்கள் உடலில் நல்ல அணுக்கள் எல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரணும்னு இப்போ நம்ம சொன்ன உறுப்பின் பிரகாரம் எல்லாத்துக்கும் சொல்லிடுனா காலைல சார்ஜ் நல்லா ஏற்றிக்கிறோம். அப்புறம் இங்கே வர்றோம், போட்டால் அந்த தப்பு பண்ணுறான் இந்த தப்பு பண்ணுறான் நம்ம எல்லாம் கேட்குறோம், கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டு வரும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மங்காமல் தடுக்கிறதுக்கு அந்தந்த நிமிஷத்தில் ஈஸ்வரன் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் நம்புறணும். இதைத்தான் நாணங்களை கலக்கணும், என்னோட உறுப்புகள் உருவாக்கி அணுகல் பண்ணும், சுருக்கத்தில் ரெண்டில் முடிச்சிட்டோம்னு அப்படி அணுகு. அப்போ அவங்க கஷ்டம் நமக்குள்ளே வராது, சரி அவங்களுக்கு சிந்தித்து செயல்படணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்க தொழில் நல்லா இருக்கணும், எந்த வகையில் சொல்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும், அவங்க நோய் நீங்கணும், அவங்க பிள்ளை நல்லவனாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், இதைத்தான் நம்ம சொல்லணும். இப்போ சொல்லிட்டோம்னா அந்த உணர்வு நமக்குள்ளே வர்றதில்லை. நாம் சொல்கிறோம், நம்ம காதில் கேட்குது, நம்ம வெளியிட்ட உணர்வு அவங்க கண்ணில் பதிவாக்குது, மீண்டும் அவங்க நுகர்றாங்க. திருப்பி என்னாங்கன்னா அவங்களுக்கு லாபம், இல்லைன்னா அவங்க சொன்ன கஷ்டம் நமக்குள்ள வராமல் தொடச்சிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் கஷ்டம்னு சொல்கிறது நீ கேட்காமல் இருக்க முடியாது. கேட்காம இதெல்லாம் சொல்லாதீங்கன்னா பெரிய பெரு மாதிரி இந்த கொஞ்சம் நல்ல பரிசெய்து எங்கே போனாலும் பெரிய பெரு மாதிரி எல்லாத்தையும் நம்ம குற்றமாக சொல்லிட்டு வருவாங்க. அது ரொம்ப அகராதி பிடிச்சாங்க. ஏன்னா சாமியார் சொன்னாலும் நம்மளுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னையும் சேர்த்து ரெண்டு திட்டம் எழுத்து விட்டுருவீங்க, இதுதான் நடக்கும். அதனால் அதை கேட்டு உணர்ந்து வழி சொல்லணும். அவங்க நீங்கள் நல்லா இருக்கும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக சக்தி பெறுவீங்க, ஒன்றுபட்டு வாழ்வீங்க, உங்கள் சொல்லு அங்கே போய் அவங்கள இயக்கணும். இல்லைன்னா அந்த வேதனையின் உணர்வு நமக்குள்ள வந்தோன்னா நம்மளே இயக்கிடுது. அது உமநீராக மாறுது, நல்ல குணங்களை மயங்கிச்சு, சிந்தனை நம்மளுக்கு குறையுது. ஆனால் நான் நண்பனோட பழகணும். ஆனால் இந்த சந்தர்ப்பம் நம்மளுக்கு, ஏன்னா சந்தர்ப்பத்தால்தான் மனிதனாக வர வரையிலும் தீமையை நீக்க உணர்வுன்னு பண்டி ஆக்கப்பட்டு சுத்தமாகவே தீமையை நீக்கி நல்ல அணுக்கள் உருவாக்கும் அந்த பண்டி உடலுன்னு தான் நான் பெற்றேன். ஆனால் இப்போ நாம் நஞ்சை மலமாக மாறிச்சு நல்லது மாற்றப்படும் போது தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருந்தும் ஞானிகள் கண்ட அந்த உண்மையை நமக்குள் செலுத்தி இந்த உடலுக்கு பின் நாம் பெறவில்லானாலே அறிவில்லை. இது நீங்கள் ஒவ்வொரு மொழியையும் உங்களால் பாதுகாக்க முடியும். நீங்கள் இப்படி தான் இருந்தாலும் தேடி செல்வம் நம்ம கூட வருதா? இத்தனை ஞானத்தை பேசுகிறோம், உயிரோடு இருக்கிறாங்களா? ஆனால் உயிரோடு இருக்கிறாங்க, ஒளியின் உடலாக இருக்கிறாங்க. இப்போ வேதனை வெறுப்பானுங்க உயிர், அந்த உயிரோடு சேர்த்து உடலை மாற்றி இருக்கிறாங்க. ஆனால் உயிரோடு சேர்த்து ஒளியாக இருக்கிறாங்க நிலையா. இப்போ நமக்குள் வேதனை வெறுப்பு சங்கடம் எந்தெந்த குணங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உயிர் அந்த உடலை அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை. அப்போ தப்பிக்கிறதுக்கு இதை காட்டிலும் வருமானம் தாக்கும்போது தப்பிக்க வேண்டும் என்று உணர்வாகி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு முதல்ல எப்படி வேதனைப்பட்டுமோ அந்த வேதனைப்பட்டு மனிதனாக வர்றதுக்கு காலம் என்ன இல்லை. அதுக்குள்ளுக்கு நம்ம பூமி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பூமியினுடைய மாற்றங்களும் போகுது. விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் இன்னைக்கு சூரியனில் கொதிகள் நாம் மாறி அதுவும் விஷத்தன்மை உமிழ்த்திக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் பூமியில் எப்படி நல்லடக்கம் வந்து போகிறோம் கரையிலும் இதே கதிரியக்கனால அதே மாதிரி சூரியனும் குடஞ்சி வந்துகிட்டு இருக்கு. நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற கோள்களும் இதே மாதிரி கொதிகளாகி பல விஷத்தன்மை கக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நாம் போகும் பாதையில் இது சூரியனுக்கு திருப்பி போனாலும் அந்த அசுர உணர்வு வடிகட்ட முடியாதபடியும் வருது. சூரியன் போகிற பாதை நம்ம பூமி இருக்கு. நம்ம பூமிக்குள்ள வந்து இன்னும் அசுர உணர்வுகள் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆக அன்னைக்கு ஞானிகள் சொன்ன மாதிரி முழு முதற் கடவுள் இந்த உயிர் தோண்டி மனிதனாகிவிட்டால் முழு முதலான கடவுளாகிறான். இப்போ விஞ்ஞானிகள் காட்டுறாங்க. ஆனால் அன்னைக்கு மெய்ஞானிகள் சொன்ன மாதிரி முழு முதற் கடவுள்னு அந்த உயிரை போல உணர்வு ஒளியாக மாற்றும் திறன் பெற்றது. அது உங்களால் பெற முடியும். அதாவது நாம் எதை ஆசைப்படுறோமோ நிச்சயம் அதுதான் வசிஷ்டர் பிரம்மகுரு. நாம் எண்ணியது நமக்குள் பிரம்மமாகுது, திருப்பி அதை எண்ணும்போது குருவாகுது, அதன் சக்தியாக நம்ம இயக்கிறோம். பிரம்மகுரு மனைவி அறிந்தது நான் பத்தாம் நாளை அடையக்கூடிய. அப்போ நாம் எதை பிரம்மமாக்கணும்? தீமையை நீக்கி உணர்வு ஆசைப்பட்டு கவர வேண்டும், அதை உணர்வு நமக்குள் பிரம்மமாக்க வேண்டும். அந்த சக்தியை நம்ம வாழ்க்கையை அமைக்க வேண்டும். தன் தசரத சக்கரவர்த்தி நான் பத்தாம் நாளை அடையக்கூடியதை விட்டு மீண்டும் நாம் வேதனை வெறுப்பு கோபம் குரோதம் வரப்போகும்போது இந்த நல்ல உடலை எப்படி புளி மற்றது கொண்டு சாப்பிடுவோம், நம்ம உடலில் நல்ல குணங்கள்லாம் சாப்பிட்டுச்சுன்னா நம்ம அசுர உணர்வு கொண்டு இன்று நாம் மனிதனாக இருக்கிறோம், நாளைக்கு மிருகமாக பிறக்கச்சு. தசப்பிரியன் நாம் பிறவிக்கு வர்றோம். இது தசரத சக்கரவர்த்தி. இப்போ உடலின் தன்மையில் தசப்பிரியன் எப்படி இப்போ ஆடு மாடுகளை கொண்டு ரசித்து நாம் சாப்பிட்றோமோ நம்ம உடலுக்குள்ளே எடுத்து நல்ல குணங்கள் எடுத்து சாப்பிட்டு நம்மளை அடுத்து மிருகமாக பிறக்கச்சு. தான் கீதியிலே நீ எதை எண்ணுகின்றாயே அதுவாகின்றா, நாம் எண்ணி உணர்தான் கண் கவர்ந்து உணர்த்துது இயக்குது எல்லாமே. ஆகையினாலே நீங்கள் ஏதோ சொல்லணும்னு இன்னைக்கு காலங்கள் ரொம்ப குறுகிய காலமாக இருக்கு. அதாவது நம்ம கோயிலெல்லாம் நம்ம பகமையை மறக்கிறதுக்கு தான். கோயிலுக்கு போயாச்சுன்னா என் நண்பன் வீடு நல்லமாக இருக்கணும், என் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த வரிசைப்படுத்தி சொல்லணும். இன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போயாச்சுன்னா நான் பொருளிலிருந்து செயல்படும் சக்தி பெறணும், கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெறணும், என் குடும்பத்தில் அந்த நிலை பெறணும், இந்த கோயிலுக்கு வரவங்களும் அந்த நிலை பெறணும், இந்த தெய்வீக குணத்தை பெறணும், தெய்வீக பண்பாக இருக்கணும், தெய்வீக செயலாக என் வாழ்க்கையணும், என் குடும்பத்தில் அத்தனை பேருக்கு அதே மாறணும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அந்த நிலை பெறணும், அவங்களும் இதே மாதிரி அந்த கோயிலில் வந்து என் அப்போ அந்த தெய்வம் ஆக்குறாங்க, பகமை மறக்கிறாங்க, பகமை தொடக்கிற இடம் அது. அதே சமயத்தில் இந்த வைரத்தை போல் என் சொல் ஜொலிக்கணும், என் வாழ்க்கை ஜொலிக்கணும், என் செயல் ஜொலிக்கணும், இது எண்ணணும். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வரவங்களும் நம்ம வீட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் எண்ணி எடுக்கணும். அப்போ அவங்க பகமே மறக்கணும். இப்படி நம்மளை மறக்க செய்யறதுக்காக ஒவ்வொன்றுக்கு மகளை மலரை போல மனமும் மகிழ்ச்சியும் அரசக்கு நான் தரணும். இந்த தங்கத்தை போல என் மனசும் மங்காது. யாராவது திடீர்னு சொல்லிட்டா மனசு மங்காம தங்கம் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் ஏதாவது செம்பம்பத்திர கலந்தா உடனே இருட்டடைஞ்சு போகுது. அப்ப நாம் எடுக்க போகும்போது நல்ல மனசுல தீமையோடு நம்ம மனசு மங்கி போகுது. அது மங்காத நிலை தரணும். அந்த மலரை போல மனம் பெறணும். அந்த நிலையை எடுத்து நமக்குள் உருவாக்கணும். இந்த நிலை உருவாக்குவது தான் கோயில். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றதுதான். எதையோ நம்ம என்றும் அதை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது உங்களுடைய ஆசையில தான் இருக்கு. இதெல்லாம் நாம் பெறணும்னு ஆசைப்பட்டேன்னு நிச்சயம் அதெல்லாம் உங்களுக்குள்ள விளையுது. இப்போ நாம் ஏதாவது பெற வேண்டும் ஆசைப்படுற தடைப்பட்டன்னு வேணும். ஆனால் இது அந்த தடையை நீக்கி இந்த அருளை பெற வேண்டும், இருளை நீக்கும் அந்த சக்தி வரணும், மீண்டும் நல்லது வளர்க்கிறது வரும். நாம் ஒரு வண்டு கம்பி இருந்து நிமிந்து போ கொஞ்சம் நம்ம இடது சைஸுக்கு மீறி போகுது, மறுபடியும் தச்சு வரைக்கிற மாதிரி உடனே நமக்குள்ள அதுக்கு வேண்டி வர வேணும்னு நம்ம திருப்பி பழக வேண்டும். அதுக்கு தான் இந்த ஆயுதத்தை கொடுக்குறோம். காரணம் கடலில் அலைகள் போயிட்டே இருக்குது. நாம் படகுல போகிறோம், எல்லைக்கு போ எந்த தீவுக்கு போகணும்னு நினைக்கிறோம். அந்த தீவுக்கு போகிறோம்னால் எது அலைகள் ஜாஸ்தி வருது, அது எந்த அலைகள் நாம் மூழ்கணுமோ அதோட போகுது. இதே மாதிரி மனிதன் வாழ்க்கையிலே சரிப்பு, சஞ்சலம், சங்கடம், வெறுப்பு, கோபம், குரோதம், பகமை, எத்தனையோ வகையான அலைகள் நம்ம மோது எதில் போய் நம்ம சிக்கிறோம் உள்ளனே கீழே கொண்டு போகணும். இதே மாதிரி நாம் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரோட நம்ம எடுத்து இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையெல்லாம் விலைக்கு விட்டுக்கிட்டு நமது எல்லை துணை நட்சத்திரம் தான், பிறகில்லா நிலைதான். அவர்கள் இதை முழுமை அடைச்சுன்னா இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையை நீக்கிட்டு பெரானந்த நிலையும் திரும்பும் பெறும் இந்த வாழ்க்கையில் பெற முடியும். அப்போ ஏகாந்த நிலை என்ற நிலையில் தான் பிறகில்லா நிலை அடையும். அதை அடையிறதுக்கு தான் பிறகு நீங்கள் எத்தனை கூடி வச்சுருந்தாலும் செல்வத்தை தேடி வச்சுருப்பீங்க. அதே சமயத்தில் உடலில் சாப்பிடக்கூடாது, டாக்டர் கண்ட்ரோல் சாப்பிட்டாலும் உடல் ஒத்துக்கிடாது. இத்தனையும் செம்பாடித்தானே வீட்டில் பகமையாளி இருக்கிறானு, இதெல்லாம் என்ன பண்ணுறானு என் பிள்ளைகளை அப்படின்னு எண்ணுவோம். அப்போ அந்த பகமையான உணர்வு நமக்குள்ள ஆனால் இறந்த விற்பாடு அவன் பகமையான அவன் உடலுக்குள்ளே தான் போவோம். அந்த குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் தொல்லை கொடுப்போம். அதே குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை இது எண்ணி உணர்வுகள் நமக்குள் இதாக்கி நம்ம தேடி சொல்லத்தை இவங்களையும் பாதுகாக்க முடியாது. எதிரிகள் உருவாக்கி சம்பாதிச்ச கட்டு காரணம் இதுதான் இந்த வாழ்க்கையில் வருது. அப்போ அதை நாம் இதெல்லாம் தடுக்க வேண்டும் அல்லவா? அப்ப நாம் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரலும் பெறணும். என் பையனுக்கு அந்த ஞானம் வரணும், தெளிந்த நிலையை பெறணும், அந்த உயர்ந்த நிலையை பெறணும். இதை எடுத்து நம்ம சொன்னோம்னா நாம் அதை பற்றுடன் பற்றோம். இவன் மேல் அந்த வெறுப்பு வேதனை என்ன செய்வாங்கிற வேதனை என்ற உணர்வு பற்றத்தை மாற்றணும். அப்ப அந்த அருள் பெற வேண்டும், தெளிந்த மனம் பெற வேண்டும், தெளிவான வாழ்க்கையை வேடணும் அப்படின்னு சொன்னா அதை நான் நினைச்சு இந்த தீமையை அவனை பற்றுடன் பற்ற செய்யணும். ஆனாலும் அவன் பற்றானோ இல்லையோ நமக்குள்ள அந்த பற்றுடன். ஆனா இந்த நிலையை நீங்க செய்து பழகலாம். இதே மாதிரி கோயில் நம்ம எண்ணணும். ஏன்னா ராம எண்ணத்தில் தெளிவாக சொல்கிறானே, ராம நினைச்சுறான். அதை வந்து ஜனக சக்கரவர்த்தி சீதாவை திருமணம் செய்வதற்கு வந்து சுயவரத்தை ஏற்படுத்துறாங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க திறமையை கண்டு திறமைகளை காட்டுறாங்க, ஒவ்வொன்றையும் அடித்து வீழ்த்துறாங்க. ராமன் என்ன செய்கிறான், அந்த தீமை செய்யும் காண்டி வைத்து நாணல் ஈர்த்தி எவ்வினால் தான் அவங்களுக்கு இதை அத்துக்குறி வச்சு தாக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு வேதனைப்படும். இந்த மாதிரி தீமையான தீமை செய்யும் அந்த காண்டி வெற்றியை ஒடிச்சிடலாம். அப்ப சீதாவை திருமணம் செய்தான் கல்யாண ராமா. அப்ப நமக்குள்ள அந்த தீமை செய்த எண்ணங்களை வச்சு நமக்குள்ள எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழும். அந்த ஒன்று சேர்த்து நமக்குள்ள எத்தனை வகையான உணர்வு இருந்தாலும் அங்கே வர்றவங்கெல்லாம் கோயிலில் வந்து இதே மாதிரி சொன்னால் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு என் வீட்டில் ஒன்றுபட்டு வாழணும். நம்ம இங்கே எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழும். நமக்குள்ள பகமை போர் இல்லை. அப்ப நோய்கள் வராமல் தடுக்கலாம். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதமான தெய்வங்களுக்கு இதே மாதிரி நம்ம என்ன போகும்போது அத்தகைய குணங்கள் நமக்குள்ள அது அதை நமக்குள் ஒன்று சேர்த்து இயக்க செய்தான். 108 குணங்கள் இருக்கணும், 108 கோயிலையும் இந்த மாதிரி உணர்வு ஒன்று சேர்த்து வர்றதுக்கு தான் கோயில் வைக்கிறாங்க. நமக்கு எதிர்நிலையான உணர்வு வரப்போகும்போது அது நம்மை தாக்கிடாதுங்க, அதை உணர்வு எடுத்து அவன் சொன்ன கற்பனைச்சானே. அப்ப அந்த அருளை பெற வேண்டும் என்ற உணர்வு எடுத்து இது மோப்பம் எடுத்து இந்த தீமையை நீக்கி நம்ம சுத்தப்படுத்தி பழகணும். அந்த விஷம் இல்லைன்னா இயக்கம் இல்லை. நம்ம உயிரில் விஷத்தின் தாக்குதல் தான் துடிப்பெண்ட நிலையும் வெப்பம் வருது இயங்குது. காந்தம் இல்லைன்னா ஈர்க்கும் சக்தி இல்லை, வெப்பம் இல்லைன்னா இணைந்து உருவாக்கும் சக்தி இல்லை. இந்த மூன்று நிலையும் நம்ம உயிர் செய்திருக்கிறது. ஒவ்வொரு அணுவிலையும் இதே தான் இருக்கு. அது இல்லைன்னா அது இயங்காது. அதனால எதுவும் கெட்டதை நாம் பக்குவப்படுத்தல. விஷத்தின் அளவு அறிவுமானால் கெடுதலை செய்யும், ரூபத்தை மாற்றும். விஷத்தை நீக்கும் உணர்வு ஆனால் ஒளி அறிவு உண்டாக்கும். ஒரு தெளிவான நிலை உயிர் எப்படி நம்மளுக்கு அறிவிக்கின்றது, உணர்வு ஒளியாக மாறும். இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கு. அந்த நிலை செய்யறதுதான் இப்ப உங்களுக்கு சக்தி கொடுக்கதான். இப்ப நம்ம உங்களை அமைதிப்படுத்தி எப்படியும் நீங்க இதை பெறணும். இப்ப நான் சொல்லும் போதெல்லாம் உங்க உடல்ல உள்ள அந்த உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் நீ என்னத்தை செலுத்தணும், இந்த காத்துல இழுத்து அதை நேரம் அந்த பக்குவப்படுத்துறது தான் பின்னேறவங்க சொல்லுங்க. நீங்க பழகிக்கிட்டேன்னு இந்த மாதிரி நீங்க பக்குவப்படுத்திக்கிறீங்க. நீங்க காலையில 4 அஞ்சுக்குள்ள ஒரு 1/2 hour பேட்டரி சார்ஜ் பண்ணிங்க. அப்ப என் தொழில் நல்லா இருக்கணும், என் பையன் நல்லவனா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் கணவர் உயர்ந்தவனா இருக்கணும், இதெல்லாம் என்னிட்டு சார்ஜ் பண்ணிட்டு ஒரு ரவுண்டு ஏன்னா கம்ப்யூட்டர்ல இருந்துச்சு. நாளைக்கு ப்ரோக்ராம் தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை வச்சு அதன் பிரகாரம் இயக்கிறாங்க. இதே மாதிரி உங்க உணர்வு என்னச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. ரிக்கார்ட் பண்ண உடனே என்ன செய்யணும், என் பையனுக்கு நல்ல ஞானம் வரணும், கழிவான வரணும், கல்வியில் இருக்கணும், பழகணும், நல்ல உணவோட பழகணும், என் மனைவிக்கு பொருள் இருந்து செயல்படுங்க, மலரை போல மனம் பெறணும், இந்த தெய்வீக குணத்தை பெறணும், தெய்வீக பிரம்பி என் மனைவி உடலை வளரணும், பருத்து போல சொல்ல ஜொலிக்கணும், செயல் ஜொலிக்கணும், வாழ்க்கை ஜொலிக்கணும், கணவனுக்கு மனைவி இது மாதிரி வித்தியாசம் வந்து இந்த மாதிரி என்ன சார்ஜ் பண்ணி ரிமெண்ட் பண்ணி இது முன்னாடி வந்துடும். உங்க அனுபவத்தில் பார்க்கலாம், வீட்டில் இருக்கிற சிக்கல் போகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காலையில் சார்ஜ் பண்ணிங்க எனக்கு எடுத்து பழகணும். நீங்கள் எடுத்து எடுத்துக்கிட முடியும். இந்த சேனலில் கொஞ்சம் வித்தியாசமாக போச்சு நினைச்சுறாங்க, அது சரிப்படுத்தினா சேட்லேருந்து மறுபடியும் இந்த எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனையோ ஃபோனல் வரும் நான்மால, அதை என்னச்சுன்னு காலையில் எந்திரிச்சு இந்த துறை நட்சத்திரத்தை வரக்கூடிய எடுத்து சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் தொழில இந்த தொழில் நல்லா இருக்கணும், என்கிட்ட வேலைக்கு நல்லா இருக்கணும், இங்கே உற்பத்தி பண்ணுற பொருள் நல்லா இருக்கணும், அவங்க சாப்பிட்ற குடும்பம்லாம் நல்லா இருக்கணும், என் வாடிக்கையாக பரவணும், கடன் கொடுக்காமல் இருக்கிறாங்க அவங்களுக்கும் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரல் பரணும், அவங்களுக்குள் சிந்தித்து செயல்படும் தன்மை வரணும், அவங்களுக்கு தொழில் வளம் பெறணும், அவங்களுக்கு செல்வம் வரக்கூடிய அந்த சக்தியும் வரணும், அந்த ஞானம் வரணும் அப்படின்னு எண்ணி பாருங்க. அவங்க கொடுக்கலன்னு வேதனை நமக்குள்ள வளராது, நம்முடைய உணர்வு சொல்லி அங்கே போகும்போது அவங்க தீமையை நமக்குள் வரவில்லை. நீங்கள் எண்ணி பாருங்க, அவங்க தொழில் நல்லா இருக்கும், காசும் வந்துடும். பார்க்கலாம், இது கோயிலில் நம்ம பகமே மறந்து நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த தெய்வ குணத்தை பிரச்சேறதுக்கு இந்த மாதிரி 108 குணங்கள்னா 108 குணங்களுக்கு நம்ம திருப்பி நமக்குள் எப்படி ஒழுங்குபடுத்தணும் தான் கோயில். அன்னைக்கு திருப்பள்ள சிறப்பும்போது கோயில் அசைக்கும் போது எப்படி நீங்கள் கோயில் அசைக்கும் போதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த விளக்கங்களை கேட்கறது கூட அவர் மனசு இல்லை, கோயிலுக்கும் இந்த மாதிரி சொல்லிவிட்டாரு. ஏன்னா அவருடைய உணர்வுகள் அது சொன்னவன அதை எப்படி தடுக்கும்னு எனக்கு தெரியும். அப்ப இயங்கி பெற வேணும்னு ஆசை, மறுபடியும் ஆசை இருந்தா அது புரியும். இல்லாமனா எது கேள்வியை கேட்டிருப்பார், அவரால் சொல்லி நீங்க பண்ண முடியாது. அதனால இதெல்லாம் நீங்க கோயிலுக்கு போனா இந்த மாதிரி கும்பிட்டு பழங்கும். யாரே ஒவ்வொரு உயிரையும் உடலையும் நீங்க கோயிலா வணங்கணும், உயிரை கடவுளாக நினைக்கணும், ஒவ்வொரு மனித உடலுக்கு நல்ல குணங்கள் காக்கப்பட வேண்டும். இந்த ரெண்டு பேரும் இன்னும்னா கோயிலில் நம்மளுக்கு அந்த சக்தி நிச்சயம் கிடைக்கும். ஒன்றும் மந்திரமாயம் இல்லை, மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அர்ச்சனை பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. நம்ம செத்த பிற்பாடு அவங்க என்னென்ன அர்ச்சனை போட்டு இது பண்ணுங்களோ அந்த நெருப்பில் புகை போட்டாதில்ல, இதே போட்டு அந்த மந்திரத்தை சொன்னால் அவன் கையில் போய் ஆட வேண்டியதான். மந்திரம் ஜீரவன் போகிறவெல்லாம் இதுதான் செய்கிறான். அவன்கிட்ட பேயாக போய் நோயாக உருவாக்கி அவன் ஆடி படிக்கிற பொம்மையாக போகலாம். அதனால் நீங்கள் நேரடியாகவே எல்லாத்துக்கும் இதில் எல்லாம் ஒரு செடியின் உணர் எடுத்து அந்த மனம் உங்ககிட்ட வருது. நீங்கள் வேறு வேணும் வேண்டிய ஒரு ரோஜா பூ செடியை பார்த்து அந்த நல்ல மனம் வரணும்னு திரும்ப திரும்ப உங்கள் உடலில் நல்ல ரோஜா மனம் வரதா இல்லையான்னு பார்க்கலாம். ஒரு மல்லிகை மனம் என் உடலில் அணுக்கள் பெற வேணும் என்று பாருங்கள், அந்த மல்லிகை மனம் வரதா இல்லையான்னு பார்க்கலாம். நான் இப்படி சொன்னோம்னா பாருங்கள், என் நல்ல மல்லிகை மா உடல் நேரில் என் உடல் என்ன வருதுன்னு கேட்க ஆரம்பிக்கிறேன். நல்லது எடுக்கிறது இதையும் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, தப்பாகவும் தெரியுது. ஏன்னா தன்னை பரிசீலனை பண்ணுறது ஒரு விளையாட்டு புத்தியா. ஏன்னா என்ன குருநாதர் எனக்கு கொடுக்க போகும்போது என்ன சொல்லுவீங்க பாருங்க, யார் வந்திருக்கான்னு அந்த காத்துல இருக்க மோதலோன்னு குறித்து பார்ப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் தெரியும், அந்த உருவம் தெரியும். ஏன்னா மனிதனுக்குள் விளைய வச்ச உணர்வு அலைகளாக போகும்போது அவன் தெய்வமான ஒருபாடு பார்ப்பீங்கன்னு தெய்வ காட்சியாக கிடைக்கும். அகசாமி கடவுளே கேட்டேன், நான் முதல்ல அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். குருநாதர் எனக்கு முருகனை கொண்டு கோயிலில் போய் பார்த்தோன்னே அக முருகனே எனக்கு காட்சித்தார் அப்படின்னு நினச்சி, அந்த முருகன் எப்படி உருவானா இப்படி எப்படி வந்தா சல்லுக்க சிலைக்குள்ள இருக்கிற அலங்காரம் பண்ணி எடுத்து நமக்குள் விளங்கி அலைகளாக சினிமா படம் எடுத்தோன்னு நினைச்சு ரோல் ஓட போகும்போது எப்படி நடக்குதோ இதே மாதிரி அந்த நிகழ்ச்சி நம்ம உடல வந்தோன்னா நடக்கிற மாதிரி தெரியும். இந்த உணர்வு நம்மளுக்கு காட்சியா தெரியுது. நாம அதிர்ச்சியான நிலைகள் ஒரு வேகமா கவலையா இருக்கும், ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்கிறோம், அந்த அதிர்ச்சி நம்மளோட சேர்த்து இங்க வந்துடும். யாரோ சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த அதிர்ச்சியை கேட்ப அந்த ஆளை பாத்திருக்க மாட்டோம். அவன் சொன்ன நம்ம உடல் வந்து ராத்திரி போகும்போது அதைக்கா நிலைப்படுத்தன்னு வரும், நம்ம முன்ன பின்ன பார்த்துருக்கோம், அவன் காட்சி நம்மளுக்கு உட ராத்திரியில் தூங்கும்போது தெரியும். இதெல்லாம் இந்த அனுபவத்தில் குருநாதர் கொடுத்ததுனால இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு உங்களை காக்க உயிரை கடவுளாக மதித்து அவனால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் சுத்தமாகணும். அதே மாதிரி உங்களை உருவாக்கிய உயிர் யாரு? உங்க உடலை உருவாக்கியது, ஆனா அந்த மனித உடலை உருவாக்கியது உங்க அம்மா அப்பா தான் கடவுள். இன்னைக்கு தாய் எத்தனை பேர் நேசிக்கிறான்னு பார்த்தா தெரியும். எவ்வளவு பாசமா இருக்கும், கொஞ்சோண்டு சிலைக்கும் தாயை திட்ட ஆரம்பிச்சிடும். உனக்கு என்ன போகிறோம், நாலாம் பத்தாம் பத்திலே இருக்கு, நீ காலை இங்க இருக்குன்னு திட்டுறதுதான் இருக்கும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நீங்க எவ்வளவுதான் இருங்க, இப்ப நான் சாமி சொல்றதை காட்டிலும் உங்க அம்மா உங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. என்ன திட்டினாலும் வந்து வேணும்னா அம்மா அம்மா நீங்க பல முறையிலும் திட்டிட்டு போங்க. வெளியில போனோட தடிக்கு கீழே உங்களுக்கு உங்க அம்மா கிட்ட சொல்ல பாய்மான இப்பதான் என்னை திட்டிட்டு போன கீழே வந்து என்ன ஆச்சுதான் கேட்கும். உங்க அம்மா கிட்ட சொல்லி கேட்கலாம் போனோம், உங்க அம்மா அங்கே போகணும் நான் அப்படிதான் வந்து கிடையாது அப்படின்னு தான் நாம சொல்லுவோம். நம்மளா இருந்தாலும் இதே தான் நம்ம சொல்ல போறோம். ஆனா உணர்வுகள் அந்த இடத்துல வெறுப்பாய் போயிட்டு வெறுப்பாடு. ஆனா தாய் பாசம் என்னச்சு, இவன் பையன் தானே இந்த மாதிரி இருக்கிறானேன்னு சொல்லுவேன். இப்ப தாய் யாரு உருவாக்கப்பட்டது, என் குழந்தை நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டது, அது உடலே இருக்குது, அது உணர்வு காத்துல இருக்குது, நம்ம உடல இருக்குது என்பது உடனடியா வேலைச்சு. அம்மா தான் நம்மளை மனிதன் உருவாக்கிது, நம்மளுக்கு வழிகாட்டி குருவம் தான். நம்ம உடல் இருக்கு காத்துல நிறைஞ்சு கிடைக்குது. இப்ப அவங்க துணை கொண்டு எப்பயும் உதவி செய்து அந்த மன வலு கிடைக்குது. ஒரு கல்லால் நம்ம தூக்க முடியல, தாயின் உணர்வாலே அந்த மகிழ்ச்சின்னு அது சக்தி நம்ம பெற முடியும். தன்னம்பிக்கை வரணும். மான் இப்ப வெறும் வேண்டும் காட்டுக்குள்ள போய் இப்ப நம்ம தொழிலே ரொம்ப நஷ்டம் ஆகிடுதுன்னு வச்சுங்க. அம்மா பற்றி என்ன என்ன எந்த அளவுக்கு வளர்க்கும் நினைச்சோ அந்த சக்தி நான் பெற வேண்டும். எனக்கு நல்ல வழி கேட்கணும் அம்மாவான்னு சொல்லி ஏங்கி இருங்க. ஏங்கிட்டு அந்த மகிழ்ச்சியினோட அரிசக்தி நீங்க பெறணும்னு நினைக்க உங்களுக்கு நல்ல வழி காட்டும். அப்ப அந்த சிந்தனை வரும், கவலை நீங்கும், சிந்திக்கும் ஆற்றலும் மன உறுதி வரும். உங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம் தாய்க்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு. இப்ப நம்ம சின்ன பிள்ளைங்க தாய் எடுக்கிறதா இருக்கு, நீ கொஞ்சம் 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 நீ போய் நீ சும்மா என்ன சொல்லி இருக்குன்னா இந்த பக்கத்துக்கு வந்துடும். அதே சமயத்தில் குழந்தை மேல பாசமா இருக்கும், சனியை சாப்பிட மாட்டேன்னு திட்டிகிட்டே தான் இருக்கும். இந்த பழக்கங்க ஊறி நம்மளை எதிர்க்கும் சக்தியா வந்துடும். இது நம்மளை அறியாம நடக்கும் நிகழ்ச்சி போயிடுது. அதனால நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உணர்வுகளை பக்குவப்படுத்தணும். இப்ப நாம இந்த டான்ஸ்ல வர்றோம்னு நம்ம ஆசை கூட்டணும், அந்த வழியை இழுத்துருப்போம். பால பாதாமை போட்டோம்னா நல்லா இது இருக்குது, அதில் வாசனை போட்டால் நல்லா இருக்கும். தியானத்தில் வந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஆசையை கூட்டி அதில் கொண்டு போனோம்னா எங்கே கொண்டு போகும் நமக்கே தெரியாது. இந்த ஆசை தான் வளரும். ஆனால் எதில் நாம் ஆசைப்படுறோமோ அந்த பேராசை. ஆனால் எதை பெற வேண்டும் என்று அதிகமாக இருக்காருன்னு பேராசைன்னா இப்போ உங்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இது பேராசை. அப்புறம் நமக்கு நான் அதை பெறணும் இதை பெறணும் அப்படிங்கிறது ஆசைப்படணும் பேயாசை. அது கிடைக்கல என்ன பகமை வரும், இல்லைன்னா இடைஞ்சல் வரும், அல்ல இடைஞ்சல் பண்ண தோணும். அந்த பேயாச்சு நம்ம உடலுக்கு வந்தோம்னா நமக்குள்ள நல்ல குணங்கள் எல்லாம் நிற்கு. இந்து பேயாய் போய் அடுத்து நோயாக போய் அடுத்த அப்படி அதனுடைய வேலைகள் அது எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி. இன்றைய செயல் நாளைய உடல். இன்றைய சிரிச்சிருந்தா அடுத்த உடலுக்கு நம்ம தயாராகிறோம்னு அர்த்தம். அதனால இப்ப நம்முடைய இன்றைய செயல் துருவ நிச்சயத்தின் உணர்வை நம்ம உடலை சேர்த்து எல்லா அணுக்களையும் சேர்த்து நாளைய ஒளி உடலாக பெற நாம இப்ப தியானிப்போம்.